It's story time.
சிலந்திகளே இல்லாத இந்த உலகத்துல முதல் முதலா ஒரு சிலந்தி எப்படி வந்துச்சுன்னு இந்த கதையில பார்க்கலாம். இதுவரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. ஸ்டோரி டைம் தமிழ் சேனலுக்காக உங்களுடன் ரவிசங்கர் பாலச்சந்திரன். கதையை கேட்கலாம் வாங்க. நில ஊருங்கிற ஊரில் ஒரு சின்ன பையன் இருந்தான். அவன் பேரு குகன். அவன் அந்த ஊரில் இருக்கிற ஒரு பள்ளிக்கூடத்தில் ப்ரீகேஜி படிச்சுக்கிட்டு இருந்தான். அவனோட தாத்தா பேரு கிருஷ்ணசாமி. குகன் தன்னோட அம்மா அப்பாவோட இருக்கிற நேரத்தை விட தாத்தாவோட இருக்கிற நேரம்தான் ரொம்ப அதிகமாக இருக்கும். அதுக்கு காரணம், ஒவ்வொரு நாளும் அவன் பள்ளிக்கூடத்திலேருந்து திரும்ப வந்ததும் தாத்தா அவனை எங்கேயாவது வெளியே கூட்டிக்கிட்டு போவாரு. ஒரு நாள் பார்க்கு, ஒரு நாள் கோவில்னு வேற வேற இடங்களுக்காக கூட்டிக்கிட்டு போவாரு. அவன் கேட்கறதையெல்லாம் வாங்கி கொடுப்பாரு. இதெல்லாம் தவிர ஒவ்வொரு நாளும் அவன் தூங்கும்போது அவனுக்கு அவரு புது புது கதைகளையெல்லாம் சொல்லுவாரு. காக்கா வட திருடின கதை, முயலும் ஆமையும் ரேஸ் விட்ட கதைன்னு குகனுக்கு தெரிஞ்ச கதைகளை அவரு சொல்றதுக்கு முயற்சி செஞ்சா உடனே குகனுக்கு கோபம் வந்துடும். அதை தெரிஞ்சுக்கிட்டு அவரும் குகனுக்கு தெரியாத அவன் கேட்டிருக்காத கதைகளையெல்லாம் நிறையவே சொல்லுவாரு. ஒரு நாள் அவங்க பார்க்கில் உக்காந்து பேசிக்கிட்டு இருக்கும்போது அங்க ஒரு சிலந்தி ஒரு பூச்சியை பிடிச்சு தின்றத குகன் கவனிச்சான். அதை பத்தி அவன் தாத்தா கிட்ட நிறைய கேள்விகளை கேட்டப்போ அவரும் எல்லாத்துக்கும் பொறுமையா பதில் சொன்னாரு. முன்னாடியெல்லாம் இந்த உலகத்துல சிலந்திகளே கிடையாது. இந்த உலகத்துக்கு முதல் முதலா சிலந்திகள் எப்படி வந்துச்சுன்னு கிரேக்கத்துல ஒரு கதை இருக்கு, இன்னைக்கு ராத்திரி அதை உனக்கு சொல்றேன் அப்படின்னு அவரு சொன்னதும் குகன் அந்த கதையை கேட்கறதுக்கு ரொம்பவே ஆர்வமாயிட்டான். அவன் சாப்பிட்டுட்டு தூங்கறதுக்காக வந்ததும் தாத்தா கிருஷ்ணசாமியும் சிலந்திகளை பத்தின கதைய சொல்ல ஆரம்பிச்சாரு. முன்ன ஒரு காலத்துல கிரேக்க நாட்டுல ஒரு இளம்பெண் இருந்தாங்க. அவங்க பேரு அர்ச்சன். அர்ச்சனுக்கு சின்ன வயசுலேந்தே ஓவியம் வரையற திறமை இருந்துச்சு. அந்த திறமையையும் தாண்டி துணிகளுக்கு எம்ப்ராய்டரி போடுற கலையையும் அவங்க ரொம்ப நல்லாவே கத்துக்கிட்டாங்க. ஒரு துணியில என்ன எம்ப்ராய்டரி வரணும்னு நினைக்கிறாங்களோ அதை அழகா சின்ன ஓவியமா வரைஞ்சு அந்த ஓவியத்து மேலேயே மிக அழகா எம்ப்ராய்டரி போட்டுடுவாங்க. கொஞ்சம் கொஞ்சமா அர்ச்சனோட இந்த திறமை அந்த நாட்டு மக்களுக்கு தெரிய ஆரம்பிச்சுது. கிரேக்க நாட்டு அரசரும் அர்ச்சனோட புகழை பத்தி கேள்விப்பட்டு அரண்மனை துணிகளில் எம்ப்ராய்டரி போடுற வேலைய அர்ச்சன்கிட்டயே கொடுத்தாரு. இதனால அர்ச்சனோட புகழ் இன்னும் ரொம்ப அதிகமாயிடுச்சு. ஒவ்வொரு நாளும் அர்ச்சனோட வீட்டுக்கு யாராவது வந்து அர்ச்சன் போட்டு வச்சிருக்கிற எம்ப்ராய்டரிகளை பத்தி புகழ்ந்து பேச பேச தன்னை விட்டா இந்த நாட்டுல அழகா எம்ப்ராய்டரி போடுறதுக்கு ஆளே இல்லை அப்படிங்கிற அளவுக்கு அர்ச்சனுக்கு கர்வம் வர ஆரம்பிச்சுது. ஒரு தடவை அந்த பகுதியில இருந்த சில்வான் தேவதை கூட அர்ச்சனோட எம்ப்ராய்டரி திறமைய பத்தி கேள்விப்பட்டு அவங்க போட்டு வச்சிருக்கிற எம்ப்ராய்டரிகளை பார்க்கறதுக்காக வந்துச்சு. தன்னோட எம்ப்ராய்டரிகளை பார்க்கறதுக்கு ஒரு தேவதையே வந்ததும் அந்த தேவதை வந்து காத்துக்கிட்டு இருக்கிற விஷயம் நாலு பேருக்கு தெரியட்டும் அப்படிங்கிற எண்ணத்துல தேவதைய ஒரு மணி நேரத்துக்கு மேல அர்ச்சன் காக்க வச்சாங்க. ஆனா தேவதை அதையெல்லாம் ஒரு பெரிய விஷயமா எடுத்துக்கல. அர்ச்சன் போட்டு வச்சிருக்கிற எம்ப்ராய்டரிகளை பார்த்துட்டு, நீ ரொம்ப நல்லா எம்ப்ராய்டரி போட்டிருக்க, எம்ப்ராய்டரி போடுற இந்த கலைய நீ கடவுள் ஏத்தன்னா கிட்ட கத்துக்கிட்டியா அப்படின்னு அந்த தேவதை கேட்டுச்சு. எந்த கலையா இருந்தாலும் கடவுள் ஏத்தன்னாவோட அருள் இருந்தா மட்டும்தான் அந்த கலையில தனி திறமையோட இருக்க முடியும் அப்படின்னு கிரேக்க மக்கள் எல்லாருமே நம்பினாங்க. தேவதைய நேர பார்க்கறதுக்கு அர்ச்சன் வீட்டுக்கு நிறைய பேர் வந்திருந்தாங்க. அவங்க முன்னாடி தேவதை இப்படி கேட்டது அர்ச்சனுக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. தன்னோட எம்ப்ராய்டரி திறமைய பத்தி அந்த தேவதை ரொம்ப குறைவா மதிப்பு போட்டுடுச்சு அப்படின்னு அர்ச்சன் நினைச்சாங்க. தேவதை கேட்ட கேள்விக்கு அர்ச்சன் என்ன பதில் சொல்ல போறாங்கன்னு அங்க வந்திருந்த எல்லாரும் அர்ச்சன் முகத்தையே பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அர்ச்சன் ரொம்ப கோபத்தோட தேவதை கிட்ட சொன்னாங்க, இந்த எம்ப்ராய்டரி போடுற கலைய நான் ஏத்தண்ணா கிட்ட கத்துக்கிட்டேனா, ஏத்தண்ணாவுக்கு வேணும்னா அவங்க எங்கிட்ட வந்து இந்த கலையை கத்துக்கட்டும். இந்த உலகத்திலேயே என்ன மாதிரி அழகா எம்ப்ராய்டரி போடுறதுக்கு ஆளே கிடையாதுன்னு உங்க ஏத்தண்ணா கிட்ட போய் சொல்லு அப்படின்னு சொன்னாங்க. அர்ச்சன் தன்னோட திறமைய தானே புகழ்ந்து தற்பெருமையா பேசினது கடவுள் ஏத்தன்னாவுக்கும் தெரிய வந்துச்சு. ஏத்தன்னா இப்ப ஒரு கிழவி மாதிரி மாறுவேஷம் போட்டுக்கிட்டு அர்ச்சனை பார்க்கறதுக்காக நேரவே வந்துட்டாங்க. வந்திருக்கிறது கடவுள் ஏத்தன்னான்னு தெரியாம அர்ச்சனும் அவங்களுக்கு தன்னோட எம்ப்ராய்டரிகளை எல்லாம் காட்டி தன்னை பத்தின பெருமையெல்லாம் சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. இப்ப அந்த கிழவி சொன்னாங்க, எவ்வளவு நேரம் உன்னோட பெருமைய பத்தியே நீ பேசிக்கிட்டு இருப்ப, நீ உன்னோட திறமைய பத்தி பெருமையா பேசுறதுல ஏத்தன்னா ரொம்பவே கோபமா இருக்காங்க, நீ தயவு செஞ்சு அவங்க கிட்ட மன்னிப்பு கேட்டுடு அப்படின்னு சொன்னாங்க. இப்ப அர்ச்சன் இன்னும் ரொம்ப கோபத்தோட, என்னோட திறமைய பத்தி நான் பேசுறதுல என்ன தப்பு, நான் எதுக்கு ஏத்தன்னா கிட்ட மன்னிப்பு கேட்கணும், என்ன மாதிரி ஏத்தன்னாவுக்கு எம்ப்ராய்டரி போடுற திறமையாவது இருக்கா அப்படின்னு கேட்டு சத்தம் போட்டாங்க. அங்க கூடியிருந்த எல்லாரும் கிழவிக்கும் அர்ச்சனுக்கும் நடக்கிற சண்டைய வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அப்ப அந்த கிழவி திடீர்னு கடவுள் ஏத்தன்னாவா மாறி, அப்படின்னா நாம ரெண்டு பேரும் எம்ப்ராய்டரி போட்டி வச்சு அதுல யார் நல்லா எம்ப்ராய்டரி போடுறாங்கன்னு முடிவு செய்யலாம் அப்படின்னு சொன்னாங்க. கிழவியா வந்தது கடவுள் ஏத்தன்னான்னு தெரிஞ்சதும் அர்ச்சனுக்கு முதல் முறையா கொஞ்சம் பயம் வந்துச்சு. ஐயோ, கடவுள் ஏத்தன்னாகிட்டேயே வம்பிழுத்து இப்ப பெரிய பிரச்சனையில மாட்டிக்கிட்டேனே அப்படின்னு அவங்க நினைச்சாங்க. ஆனா ஏத்தன்னாவே எம்ப்ராய்டரி போட்டிக்கு கூப்பிட்டதும் தன்னோட எம்ப்ராய்டரி திறமைகளை நிரூபிக்கிறதுக்கு அந்த போட்டியில கலந்துக்கிறத தவிர இப்ப வேற வழியே இல்ல அப்படின்னு அர்ச்சன் புரிஞ்சுகிட்டாங்க. கடவுள் ஏத்தன்னா அர்ச்சன் கிட்ட, நாம ரெண்டு பேரும் தனித்தனியா எம்ப்ராய்டரி போடலாம், யாரோட எம்ப்ராய்டரி நல்லா இருக்குன்னு முடிவு செய்யற நடுவர் யாருன்னு நீயே தேர்ந்தெடு அப்படின்னு சொன்னாங்க. அர்ச்சன் கொஞ்சம் யோசிச்சு பார்த்தாங்க. கிரேக்க நாட்டு அரண்மனையில நிறைய பேருக்கு அர்ச்சன் எம்ப்ராய்டரி செஞ்சு கொடுத்திருந்ததுனால அரண்மனையில இருக்கிறவங்களை வச்சு ஒரு நடுவர் குழு அமைக்கலாம் அப்படின்னு அர்ச்சன் முடிவு பண்ணாங்க. ஏத்தன்னாவுக்கும் அர்ச்சனுக்கும் எம்ப்ராய்டரி போட்டி ஆரம்பிச்சுது. கடவுள் ஏத்தன்னா அழகான கடவுள்களோட ஓவியத்தை எம்ப்ராய்டரியா போட்டாங்க. அதை தவிர கடவுளுக்கு எதிராக இருக்கிறவங்கள காட்டு மிருகங்கள் மாதிரியும் மலைகள் மாதிரியும் பாறைகள் மாதிரியும் அவங்க எம்ப்ராய்டரியில வரைஞ்சி வச்சிருந்தாங்க. ஏத்தன்னா மேல இருந்த கோபத்துல அர்ச்சன் தன்னோட எம்ப்ராய்டரியில சூயஸ் கடவுளை ஒரு பக்கம் குரங்காவும் இன்னொரு பக்கம் ஏத்தன்னாவை கழுதையாவும் வரைஞ்சிருந்தாங்க. இந்த குரங்கையும் கழுதையும் அருவருப்பா பார்க்கற மாதிரி ரெண்டுத்துக்கும் நடுவுல தன்னோட முகத்தையும் அவங்க ரொம்ப அழகா வரைஞ்சி வச்சிருந்தாங்க. அரண்மனையில இருக்கிறவங்க இதை பார்த்த உடனே தன்னோட எம்ப்ராய்டரியத்தான் தேர்வு செய்வாங்க அப்படின்னு அர்ச்சன் நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஆனா நடுவர் குழுல இருந்தவங்க கடவுள் ஏத்தன்னாவோட எம்ப்ராய்டரிய பார்த்து இதுதான் ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு தேர்வு செஞ்சாங்க. எம்ப்ராய்டரி போட்டியில தான் தோல்வி அடைஞ்சத அர்ச்சனால ஏத்துக்கவே முடியல. உங்களுக்கெல்லாம் எம்ப்ராய்டரிய பத்தி என்ன தெரியும் அப்படின்னு அந்த நடுவர் குழுல இருந்த எல்லாரையும் நல்லா திட்டி விட்டுட்டு கடவுள் ஏத்தன்னா போட்டு வச்சிருந்த எம்ப்ராய்டரியை எடுத்து சுக்கல் சுக்கலா கிழிச்சு போட்டாங்க. கடவுள் ஏத்தன்னா இப்ப ரொம்ப கோபத்தோட, உன் உடம்பு முழுக்க விஷம் இருக்கு, அதனால நீ ஒரு விஷம் இருக்கிற பூச்சியாவே ஆயிடு அப்படின்னு சொல்லி அர்ச்சனுக்கு ஒரு சாபத்தை கொடுத்தாங்க. கடவுள் ஏத்தன்னாவோட சாபம் ரொம்ப சக்தியோட இருந்துச்சு. அர்ச்சனோட தலையில இருந்த முடியெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா சிலந்தியோட நூல் மாதிரி மாற ஆரம்பிச்சுது. அர்ச்சனோட கையும் காலும் கொஞ்சம் கொஞ்சமா சுருங்கி சிலந்தியோட எட்டு கால்களா மாறிச்சு. கொஞ்ச நேரத்திலேயே அர்ச்சன் ஒரு முழு சிலந்தியா மாறிட்டாங்க. கடவுள் ஏத்தன்னா அவங்க கிட்ட, உன் வாழ்நாள் முழுக்க உன் வாயிலேந்து வர்ற நூலை வச்சு உனக்கு வேணுங்கிற அளவுக்கு எம்ப்ராய்டரி போட்டுக்கிட்டே இரு அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிட்டாங்க. அன்னிலேந்து இன்னி வரைக்கும் சிலந்திகள் எல்லாம் தன்னோட வாயிலேந்து வர்ற நூலை வச்சுதான் தன்னோட கூடுகளை கட்டிக்கிட்டு இருக்கு அப்படின்னு தாத்தா கிருஷ்ணசாமி சொல்லிட்டு குகனை தன் பக்கம் திருப்பினப்போ அவன் தூங்கி போய் ரொம்ப நேரம் ஆயிடுச்சு அப்படிங்கறத புரிஞ்சுகிட்டாரு.
இந்த கதையை பத்தின உங்களோட கருத்துக்களை ஸ்டோரி டைம் தமிழ் யூடியூப் சேனல்லையும் பாட்காஸ்ட்லையும் பின்னூட்டத்தில் கமெண்ட்ஸா பதிவு பண்ணுங்க.
இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம ஸ்டோரி டைம் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.
அப்படியே பக்கத்துல இருக்க அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.